So we want to think about this verse in Revelation chapter 3.
வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனத்தை நாம்
which we've been thinking about since yesterday.
நேற்று தினத்திலிருந்து இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
Because you are lukewarm, verse 16, I will spit you out of my mouth.
16வது வசனம், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்.
Verse 15, I wish you were cold or hot.
15வது வசனம், நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும்.
Now, in those days when the Bible was written, there was only one way to produce heat, and that was with a fire.
வேதாகமம் எழுதப்பட்ட அந்த நாட்களிலே அனல் உண்டாக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, நெருப்பை மூட்ட வேண்டும்.
Today we have electricity to heat.
இந்த நாளிலே நம்ம மின்சாரம் பயன்படுத்துகிறோம் அனலை உண்டாக்கும்படி.
Those days it was only fire.
அந்த நாட்களிலே வெறும் நெருப்பு தான் இருந்தது.
So when we think of fire to make us hot,
அந்த நெருப்பை குறித்து நாம் யோசித்து பார்க்கும்போது அது நம்மை அனலாய் மாற்றுகிறது.
Fire can burn up many things.
அந்த அக்னி அநேக காரியங்களை எரிக்க முடியும்.
And fire is what purifies gold.
அந்த அக்னி தான் தங்கத்தை சுத்தமாக்குகிறது.
There's no way to purify gold without fire.
அக்னி இல்லாமல் தங்கம் ஒரு நாளும் சுத்திகரிக்கப்பட முடியாது.
So there are two types of fire that the Bible speaks about.
இரண்டு விதமான அக்னி குறித்து வேதாகமம் பேசுகிறது.
One is the fire of hell.
ஒன்று நரகத்தை நரக அக்னி.
The Bible speaks of a lake of fire.
And the agniin kadal endru ezhazhappattirukkirathu.
So when we talk about purification, it is purification from sin.
Nam suttigarippadai patri pesumbodhu paavathilirundhu suttigarikkapaduvathu.
To be fervent and heat means we've been purified from sin.
Analayum nam devanukkendru neru agniyayum irupadhu பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவதின் மூலமாய்.
Not completely, that will happen only when Christ comes.
முழுமையாய் அல்ல, அது கிறிஸ்து வரும்பொழுது மட்டுமே நடைபெறக்கூடியது.
But from known sin.
நமக்கு தெரிந்த எல்லா பாவங்களிலிருந்து.
You know, if you put a cube of ice in a glass of juice or something.
ஒரு ஜூஸ்ல இருக்கிற ஒரு கிளாஸ்ல ஒரு ஐஸ் கட்டி போட்டால்
90% of that ice is under the surface. Only 10% is on top.
90% அந்த ஐஸ் கட்டி தண்ணீருக்கு கீழே இருக்கும், 10% மேலே தெரியும்.
You see that when you put ice cube in a glass.
ஒரு ஐஸ் கட்டியை கிளாஸ்ல போடும்போது அதை நீங்கள் பார்க்க முடியும்.
Most of it is hidden underneath.
அதனுடைய முக்கால் பகுதி மறைந்திருக்கிறது.
10% of that ice cube you can see on top.
10% அந்த ஐஸ் கட்டியை மேலே பார்க்க முடிகிறது.
That's a picture of our life.
அதுதான் நம்முடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு படம்.
You can see only 10% of the sins in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் 10% மட்டுமே உங்களால் பார்க்க முடியும்.
Same with me, same with everybody. With everyone it's like that.
அது எல்லோருக்கும் அது பொருந்தும்.
So we can say that which we can see is what we call conscious sin.
நாம் பார்க்கிற அந்த பாவத்தை நாம் தெரிந்திருக்கிற உணர்ந்திருக்கிற பாவம் என்று சொல்லுவோம்.
And what we cannot see is unconscious sin.
நாம் தெரியாமல் மறைந்து நமக்கு அறியாது இருக்கிற அந்த பாவத்தை நாம் உணராத அந்த பாவங்கள் என்று சொல்ல முடியும்.
Just like that cube of ice, you cannot see what is under the surface of that grape juice or something.
அந்த ஐஸ் கட்டியை போல அந்த மறைந்திருக்கிற அந்த தண்ணீர் கீழே இருக்கிற ஐஸ் கட்டியை நம்மால் பார்க்க முடியாது.
But if you take a knife and slice off that top 10%.
நீங்கள் ஒரு கத்தியை எடுத்து அந்த மேலே தெரிகிற 10% வெட்டி எடுத்து விட்டால்
what will happen to the cube of ice?
அந்த ஐஸ் கட்டிக்கு என்ன நடக்கும்?
All you intelligent people, what is the answer?
புத்திசாலிகளா இருக்கிறீங்களா, என்ன நடக்கும்?
A little bit will come up which is under the surface.
அந்த தண்ணீர் கீழே இருக்கிற அந்த ஐஸ் துண்டு கொஞ்சம் மேலாக வரும்.
Ice cube will become a little smaller.
அந்த ஐஸ் கட்டி இன்னும் அளவு குறைந்து விடும்.
And you'll see a little more which is under the surface.
தண்ணீர் கீழே இருக்கிற அந்த ஐஸ் கட்டி இன்னும் கொஞ்சம் மேலே பார்க்க முடியும்.
That is how if you deal with the sin that you can see in your life and get rid of it, you'll see something of unconscious sin in your life.
அதே போல தெரிந்திருக்கிற அந்த பாவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த காரியங்களை நீக்கும் பொழுது மறைந்திருக்கிற அறியாத அந்த காரியங்கள் பாவங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும்.
And then you deal slice off that 10%.
அந்த 10% நீங்கள் வெட்டி போடும்போது
some more will come up.
இன்னும் அதிகமாக வெளியே வரும்.
You slice off that,
அதை வெட்டி போடும்போது
will come up.
இன்னும் கொஞ்சம் வரும்.
And the ice cube becomes smaller and smaller and smaller.
அந்த ஐஸ் கட்டி அளவு குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கும்.
That is how God makes us holier and holier and holier.
அப்படித்தான் தேவன் நம்மை பரிசுத்தமும் இன்னும் பரிசுத்தமும் பரிசுத்தமாக மாற்றிக்
கொள்கிறார். Always there will be something underneath.
ஆனால் எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியம் தண்ணீர் கடியில் இருக்கும்.
Less and less and less and less.
ஆனால் அது குறைந்து கொண்டே வர வேண்டும்.
So the fire of God is meant to help us to get rid of sin from our life.
அந்த தேவனுடைய அக்னி நம்முடைய பாவங்களை அதை வெட்டி போடும்படியா அது உதவி செய்கிறது.
That fire is the Holy Spirit.
அந்த அக்னி பரிசுத்த ஆவியானவர்.
You can't get rid of it without the power of the Holy Spirit.
பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமல் அதை நம்மால் நீக்க முடியாது.
So Paul speaks about conscious sin and unconscious sin in 1 Corinthians 3. 1 Corinthians 4.
ஒன்று கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே நமக்கு தெரிந்திருக்கிற பாவங்களை பற்றியும் தெரியாத பாவங்களை பற்றியும் அவர் பேசுகிறார்.
It's very clear.
மிக தெளிவாக.
1 Corinthians 4 verse 4.
ஒன்று கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம்.
I am conscious of nothing against myself.
என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
What does that mean?
அதன் அர்த்தம் என்ன?
That means my entire conscious area I have sliced off.
என்னுடைய எனக்கு தெரிந்த எல்லா காரியங்களையும் வெளியரங்கமா இருக்கிறத நான் வெட்டி போட்டு
விட்டேன். What I know to be sin, I've got rid of in my life.
பாவம் என்று எனக்கு நான் பார்த்த எல்லா காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில விட்டு விட்டேன்.
See, when we first get converted,
நாம் முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது,
what we know to be sin is a very small thing.
பாவம் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது மிக சிறிய பகுதியாக இருக்கிறது.
We think dirty movies are sin.
அசுத்த படங்களை பார்ப்பது பாவம்.
Getting drunk is a sin.
குடிப்பது பாவம்.
Ruining our lungs with smoking is a sin.
புகை பிடிப்பதினால் நம்முடைய நுரையீரலை அழிப்பது பாவம்.
It's not the cigarette that the sin is destroying this body that is a sin.
அந்த சிகரெட் பாவம் அல்ல, அது நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது.
It's not the alcohol that is sin, it's destroying the body with that drunkenness, that's the sin.
அந்த குடி அந்த போதை குடி காரியம் பாவம் அல்ல, அது நம்முடைய சரீரத்தை அழிக்கக்கூடியதா இருக்குது.
See, just like some people call a building the house of God.
ஒரு கட்டிடத்தை தேவனுடைய ஆலயம் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்.
So if you destroy that building with an axe or a hammer.
ஒரு கோடாலி வைத்து அல்லது சுத்தியை வைத்து அந்த கட்டிடத்தை உடைக்கும் பொழுது
nobody will do that.
அது யாரும் செய்வதில்லை.
But the real house of God is this body.
ஆனால் உண்மையான தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரம்.
Not this building. God doesn't dwell here.
ஆண்டவர் இந்த கட்டிடத்திலே வாசமாயில்லை.
God dwells in this house.
ஆண்டவர் இந்த வீட்டிலே வாசமாயிருக்கிறார்.
And anything, you know, if you have a habit in your life by which you are destroying this body.
ஏதோ ஒரு பழக்கத்தினால் உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்துக் கொண்டிருப்பீர்களா?
Drinking or smoking.
குடிப்பதன் மூலமாக அல்லது புகைப்பிடிப்பதன் மூலமாக.
Or the mind.
அல்லது சிந்தையிலே.
By pornography or dirty movies.
ஆபாசமான படங்கள் அசுத்தமான படங்களை பார்ப்பதன் மூலமாக.
Or reading dirty stories.
அசுத்தமான கதைகளை படிப்பதனால்.
That is also destroying the mind.
அதுவும் நம்முடைய சிந்தையை கெடுக்கிறது.
That is like somebody coming here with a hammer and breaking down this building.
அதனால் தான் யாரோ வந்து சுத்தியலை வைத்து இந்த கட்டிடத்தை உடைக்கிறார்கள்.
It's like that. It's destroying the house of God.
அது தேவனுடைய ஆலயத்தை உடைப்பதற்கு சமமாக இருக்கிறது.
So that's why we must get rid of habits that destroy the house of God.
தேவனுடைய வீட்டை கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பழக்கங்களை நாம் விட்டுவிட வேண்டும்.
It's like drinking, smoking or pornography. Same thing.
அது குடிப்பதோ அல்லது புகைப்பிடிப்பதோ ஆபாசமான காரியங்களை பார்ப்பதோ எல்லாமே ஒன்று.
All destroying the house of God.
அது எல்லாமே தேவனுடைய வீட்டை கெடுக்கிறது.
So those are conscious sin.
அது எல்லாமே தெரிந்திருக்கிற பாவம்.
But then when we get rid of that, we think we have become holy.
அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போன உடனே நாம் பரிசுத்தமாய்
மாறுகிறோம். But then God shows us something underneath.
இதுவரை மறைந்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார்.
And more subtle sins like pride and selfishness.
மறைந்திருக்கிற பெருமை சுயநலம் போன்றவற்றை தேவன் காண்பிக்கிறார்.
Paul says, I'm not conscious of anything against myself.
என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
That doesn't mean I'm acquitted.
நான் அதனால் நீதிமான் என்று சொல்லவில்லை.
No. Because the Lord examines me and he sees some things which I don't see.
ஆ தேவன் என்னை நியாயம் விசாரிக்கிறவர். நான் பார்க்காத காரியத்தை அவர் என்னிலே பார்க்கிறார்.
Verse 4, he talks of two types of sins.
நான்காம் அதிகாரம் வசனத்திலே இரண்டு விதமான பாவங்களை குறித்து
பேசுகிறார். One which I can see, which I get rid of.
நான் பார்க்கிற ஒரு காரியம், அதை நான் விட்டு விடுகிறேன்.
But then there's so much else which God can see, so I'm not really free from guilt.
ஆனால் தேவன் பார்க்கிற அந்த காரியங்களை தேவன் பார்க்கிற அதிலிருந்து நான் குற்றவாளியாக
God will show me that little by little.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் அதை எனக்கு காண்பி ஆரம்பிக்கிறேன்.
And I can get rid of it as I see it.
நான் அதை பார்க்கும் பொழுது அதிலிருந்து நான் அதை நான் விட்டுவிட முடியும்.
I cannot get rid of it before I see it.
நான் பார்க்காத ஒரு காரியத்தை நான் விட்டுவிட முடியாது.
Let me use another example.
இன்னொரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன்.
Our self life is like an onion.
நம்முடைய சுய வாழ்க்கை என்பது ஒரு வெங்காயத்தை போன்றது.
There are many many layers.
அநேக அதிலே தோல்கள் இருக்கு.
Of selfishness and pride.
சுயநலம் பாவம்.
You peel off one layer, there's another layer underneath.
மேலே இருக்கிறது எடுத்தால் இன்னொரு ஒரு தோலை பார்க்கலாம்.
How an onion is.
எப்படி வெங்காயம் இருக்கிறது.
You take off one layer, there's another underneath.
ஒன்றை நீங்கள் எடுத்தால் இன்னொன்றை பார்க்க முடியும்.
You see some selfishness in your life.
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுயநலத்தை பார்க்கிறீர்கள்.
Or some pride.
அல்லது பெருமையை
பார்க்கிறீர்கள்.
அதை நீக்குகிறீர்கள்.
Oh, you haven't finished with it.
அதோடு நீங்கள் எல்லாம் முடியவில்லை.
Another layer of selfishness and pride underneath that.
அதற்கு கீழாக இன்னொரு ஒரு சுயநலம் பெருமை இருக்கிறது.
You never see that till you peel off the first layer.
அந்த முதல் தோலை நீக்காதவரை உள்ளே இருப்பதை நாம் பார்க்க முடியாது.
So if you don't deal with the selfishness and pride you see in your life now,
உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நீங்கள் பார்க்கிற சுயநலத்தையும் பெருமையும் நீக்காவிட்டால்,
you'll never see all the many many layers of selfishness and pride hidden underneath that.
அதற்கு கீழாக மறைந்திருக்கிற அநேக பகுதிகளாக இருக்கிற சுயநலத்தையும் பெருமையும் நம்மால் பார்க்க முடியாது.
Spiritual growth is this onion getting thinner and thinner and thinner.
அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அந்த வெங்காயம்ளுடைய அளவு குறைந்து கொண்டே போவது போல இருக்கிறது.
So to use another example from the Bible itself.
வேதாகமத்திலிருந்து இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன்.
When the children of Israel were delivered from Egypt by putting the blood on the door, that's a picture of our initial forgiveness of sin.
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாசற்படியிலே இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டது. அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒப்பாய் இருக்கிறது.
That is a picture of the blood of Christ by which our sins are forgiven.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
And they went into the Red Sea and came out is a picture of water baptism.
அவர்கள் செங்கடலை கடந்து அதற்கு கீழாய் போய் வந்ததனாலே அது தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாய் இருக்கு.
And then the cloud came down from above is a picture of baptism in the Holy Spirit.
தேவனுடைய அந்த மேகம் அவர்களை மூடிக்கொண்டது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது.
And what was the purpose of that cloud?
அந்த மேக ஸ்தம்பத்தின் நோக்கம் என்ன?
It wasn't just to give them a nice experience.
ஒரு நல்ல அனுபவத்தை அவர்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல.
That cloud at night it became a pillar of fire.
அது ராத்திரியிலே ஒரு அக்னி ஸ்தம்பமாய் மாறினது.
Day time it is a pillar of cloud.
அது பகலிலே மேக ஸ்தம்பமாய் இருந்தது.
Which rested on the tabernacle.
அது தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் இருந்தது.
The night it was like a fire, a pillar.
ஆனால் ராத்திரியிலே ஒரு அக்னி ஸ்தம்பமாய் அது மாறினது.
And sometimes they traveled at night.
சில நேரத்திலே இரவிலே பயணம் செய்தார்கள்.
And this pillar of fire will go in front of them and that's how the Israelites walked behind it.
அதனால் இந்த தேவனுடைய ஆவி அக்னியின் ஆவியானவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து சென்றார். ஜனங்கள் அது பின்பாக போனார்கள்.
That's a picture of the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவிக்கு ஒரு படமாய் இருக்கு.
Sometimes it would stay for one month.
சில நேரத்திலே ஒரு மாதத்திற்கு அங்கே தங்கி இருக்கும்.
Sometimes after one day it will move.
சில நேரத்திலே ஒரு நாள் கழித்து அது அங்கிருந்து நகர்ந்து விடும்.
The Lord was teaching us from there, you must listen to the leading of the Holy Spirit in your life every day.
அது தேவன் அதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும்.
Sometimes there's nothing special, the Lord tells us for one whole month.
ஒரு முழு மாதமும் எந்த விசேஷமான ஒரு காரியம் நடப்பதில்லை.
But then sometimes every day the Lord says something.
ஆனால் ஒவ்வொரு நாளும் சில நேரத்திலே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
We must follow that.
அதை நாம் தொடர்ந்து பின்செல்ல வேண்டும்.
If those Israelites had not followed the pillar of cloud and fire,
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் பின்பற்றவில்லை என்றால்,
they say, okay, the pillar of cloud is moving but we are not ready to go.
அந்த மேகம் அங்கிருந்து போகிறது ஆனால் அவர்கள் ஆயத்தமாக இல்லை.
They'll get lost in that wilderness.
அந்த வனாந்திரத்திலே அவர்கள் வழியிழந்து போயிருப்பார்கள்.
Cloud and fire has moved on.
அந்த அக்னியும் மேகத்தம்பமும் நகர்ந்து போய்விட்டது.
And here the Israel, one Israelite decides to stay here.
ஆனால் ஒரு இஸ்ரவேல் இங்கே தங்கி இருக்க விரும்பினான்.
And after one week he says, okay, now I'll follow.
அதற்கு ஒரு வாரம் கழித்து இப்பொழுது நான் பின்பற்றுகிறேன்.
He don't know where, he doesn't know where that pillar of cloud is gone.
அந்த மேக ஸ்தம்பம் எங்கு போனது என்று அவருக்கு தெரியாது.
Then he's got to go searching for it.
அதற்காக அவன் தேடிக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கும்.
That is why they had to follow the pillar of cloud and fire immediately.
அதனால் தான் அந்த அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் உடனடியாக அவர் பின்பற்ற
வேண்டும். Otherwise they will get lost.
இல்லை என்றால் அவர்கள் வழி அவர் இழந்து போய் விடுவார்.
That is a warning to us that if you don't follow the leading of the Holy Spirit immediately, you can wander in your spiritual life.
அது நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் உடனடியாக கீழ்ப்படியவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அலைந்து திரிகிறவர்களாக இருப்போம்.
I've seen many Christians like that. They are wandering.
அப்படி அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்கள்.
That's because they don't listen to the promptings of the Holy Spirit.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை.
For example, the Holy Spirit says, go and ask forgiveness from that person.
எடுத்துக்காட்டாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அவர்களிடத்திலே போய் நீ மன்னிப்பு கேள்,
whom you hurt.
நீ யாரை காயப்படுத்தினாயோ.
And you say, I'll think about it.
நான் அதை குறித்து யோசிக்கிறேன்.
And you think about it for 1 week, 1 month.
ஒரு வாரம், ஒரு மாதம் யோசிக்கிறீர்கள்.
And you say, okay, now I'll do it.
இப்போது நான் போய் செய்கிறேன்.
Good.
நல்லது.
But then you got to wonder now, where is the pillar of cloud? Where is it gone?
அது அந்த மேகஸ்தம்பம் எங்கே போய்விட்டது என்று நீங்கள் அலைந்து திரிய வேண்டும்.
1 month ago he told me to do something and it moved on.
ஒரு மாதம் முன்பாக ஆண்டவர் எனக்கு சொன்னார், அது இப்பொழுது நகர்ந்து போய்விட்டது.
Now I don't know where it is.
அது இப்பொழுது எங்க இருக்குது எனக்கு தெரியாது.
And you keep on living like that.
அப்படி தொடர்ந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால்
your whole Christian life will be one of wandering.
உங்களுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையுமே நீங்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பீர்கள்.
That is how some people never progress in their Christian life.
அதனால அது போலதான் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதில்லை.
You know, Jesus taught us to pray, thy will be done on earth as it is done in heaven.
இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்போது கற்றுக் கொடுத்தார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படும்.
We mustn't just repeat that prayer, we must meditate.
அந்த ஜெபத்தை வெறும் சொல்வது மாத்திரமல்ல அர்த்தத்தை உணர்ந்து சொல்ல வேண்டும்.
Say, how do the angels do God's will in heaven? I'm supposed to do it like that.
பரலோகத்திலே எப்படி தேவ தூதர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அதே போல நான் செய்ய வேண்டும்.
See, the Lord told the angel Gabriel, go down to Nazareth and tell Mary she's going to have a baby.
தேவன் காபிரியேலை அழைத்து, நீ நாசரேத்தில் போய் மரியாள் இடத்துக்கு போய் அவளுக்கு குழந்தை பிறக்க போகிறதுன்னு சொல்.
Okay, he hears it.
அதை காபிரியேல் கேட்கிறார்.
And he says, I'm a bit busy now. I'll go next month.
நான் இப்பொழுது வேலையாய் இருக்கிறேன், அடுத்த மாதம் போகிறேன்.
What do you think would have happened?
என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
Can you guess?
யோசித்து பார்க்க முடியுதா?
I know.
எனக்கு தெரியும்.
Gabriel would have joined the devil and become a demon.
Gabriel சாத்தானோடு இணைந்து அவனும் ஒரு பிசாசாய் மாறி இருப்பான்.
And God would have sent another angel to go and tell Mary that.
மரியாளிடத்தில் போய் சொல்வதற்கு வேறொரு தேவதூதனை தேவன் அனுப்பியிருப்பார்.
See, God's work is not going to be hindered just because you disobey.
நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே தேவனுடைய திட்டம் அது தடைபட போவதில்லை.
You will miss the privilege.
உங்களுக்கு அந்த சாக்கியத்தை நீங்கள் இழந்து போவீர்கள்.
God will find somebody else.
ஆண்டவருக்கு ஆண்டவர் வேறொருவரை தெரிந்து கொள்வார்.
If when God told Abraham, leave Ur of the Chaldees and follow me.
ஆண்டவர் ஆபிரகாமை, நீ ஊர் தேசத்திலிருந்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது,
you are going to be the father of the whole nation of Israel.
இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ பிதாவாய் இருக்க போகிறாய் என்று சொன்னபோது,
he didn't know that in the beginning.
ஆரம்பத்திலே அவனுக்கு தெரியாது.
God only showed him one step at a time.
ஆண்டவர் ஒரு நேரத்திலே ஒரு அடியை மாத்திரம் காண்பித்தார்.
Tested him, will you follow me?
அவன் பின்பற்றுகிறானா என்று சோதித்து பார்த்தார்.
He said, no Lord, I want to be here only. I want to stay in Ur of the Chaldees.
ஆண்டவரே, இந்த ஊர் தேசத்திலே நான் வாழ விரும்புகிறேன்.
What would God have said?
ஆண்டவர் என்ன சொல்லி இருப்பார்?
Okay, okay, stay there. I won't trouble you.
நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், அங்கே தங்கியிரு.
He would have called somebody else.
வேற ஒருவரை தேவன் அழைத்திருப்பார்.
Whatever his name was.
அவருக்கு எந்த பெயரா இருந்தாலும் சரி.
You'd never have heard of Abraham in your life.
ஆபிரகாமை குறித்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க
மாட்டீர்கள். The father of the nation of Israel would have been somebody else.
இஸ்ரவேல் தேசத்தின் பிதாவாய் இருந்தவர் வேற ஒரு இடத்தில் இருந்திருப்பார்.
You can miss what God has for you if you don't obey when he tells you to do something.
ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு வைத்திருப்பதை நீங்கள் இழந்து போவீர்கள்.
God has a plan for your life.
தேவன் உங்களுக்கு வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம்
வைத்திருக்கிறார். He will show you step by step by step.
ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு அடியாய் தேவன் அதை காண்பிப்பார்.
And for 5 or 10 years you don't obey.
5 or 10 வருடங்களுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால்
you may not be able to fulfill it later on.
அது உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதமாய் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும்.
See, God called me to leave my job when I left it when I was 26 years old.
26 வயது இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்யும்படி சொன்னார்.
When I was 24 he called me and I put in my resignation.
24 வயது இருக்கும் பொழுது என்னை ஆண்டவர் சொன்ன பொழுது நான் அந்த ராஜினாமை சமர்ப்பித்தேன்.
But just like the Egyptians would not let the Israelites go, the navy would not let me go.
இஸ்ரவேல் எப்படி எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போக அனுமதிக்கவில்லையோ அதேபோல் கடற்படை என்னை போக அனுமதிக்கவில்லை.
But finally after 2 years they let me go.
2 வருடங்கள் கழித்து என்னை அவள் வெளியே விட்டார்.
That delay was not because of me.
அது அந்த தாமதம் என்னால் வந்ததல்ல.
I obeyed immediately.
நான் உடனடியாக கீழ்ப்படிந்தேன்.
That delay was part of God's plan to train me some more.
அந்த தாமதம் தேவனுடைய திட்டமாக இருந்தது என்னை பயிற்சி வைக்கும்படி.
But if I had disobeyed.
ஆனால் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால்,
no Lord, I don't want to go out in this life of faith where I don't know where my money will come from and I may not be able to get married.
ஆண்டவரே, இந்த விசுவாசத்தோடு எனக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கும், எனக்கு எப்படி திருமணமாக போகிறது என்று யோசித்து நான் போகாமல் இருந்திருந்தால்,
then God would not force me.
ஆண்டவர் என்னை நிர்பந்தம் செய்திருக்க மாட்டார்.
He would have left me in the navy.
என்னை கடற்படையிலே விட்டுவிட்டு
இருப்பார். He would not have forsaken me. No.
என்னை கைவிட்டு இருக்க மாட்டார். இல்லை.
I would still be his child.
நான் அவருடைய பிள்ளையா இருந்திருப்பேன்.
But I would not have got God's best plan for my life.
என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிறந்த திட்டத்தை நான் பெற்றிருக்க மாட்டேன்.
I would have gone to God's second best or third best.
ஆண்டவருடைய இரண்டாம் தரத்தில் இருக்கிற திட்டத்திலோ அல்லது மூன்றாம் தரத்தில் இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றியிருப்பேன்.
I believe there are many people like that.
நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், அப்படி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள்.
I heard of a man who, when he was a young man in America, God called him to be a missionary.
ஒரு மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அமெரிக்காவிலே வாலிபனாய் இருக்கும்போது மிஷனரியாய் தேவன் அவனை அழைத்தார்.
He said, no, I can't live that life.
ஐயோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியாது.
God said, okay.
ஆண்டவர் சொன்னார், சரி.
And he was working somewhere else in some other job for a number of years.
Aneka varadangal veru velayile avar seidu kondirundar.
One day his little child fell down from a chair and died.
Oru murai avarude siru kulandai naarkaliyil irundhu vizhundhu marithu ponadu.
Then he woke up.
Appozhudhu avar vizhuthu kondar.
And he said, Lord, what do you want me to do?
Andavare, naan enna seiyen sithama irukkireen.
I missed your best plan for my life some years ago.
Andavare, sila varadangalukku munbaga andha sirandha thittathai naan elandhu ponen.
At least show me your second best, I can do it now.
ஆண்டவரே, உம்முடைய இரண்டாவது சிறந்த திட்டத்தை எனக்கு காண்பியும், நான் இப்போ செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்.
It's a very serious thing when you don't obey God immediately.
உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படியாத அந்த காரியம் மிக ஆபத்தான ஒரு காரியம்.
When the pillar of fire is moving and you say no 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 I'm not ready, I want to stay here for one more month.
அக்னி ஸ்தம்பம் அங்கிருந்து அசையும் பொழுது நான் இன்னும் ஒரு மாதம் இங்கே தங்கி இருப்பேன் என்று சொல்வீர்களானா?
How will you look for the pillar of cloud and fire after that?
அதற்கு பிறகு அந்த அக்னி மேக ஸ்தம்பத்தை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்?
God is very merciful.
ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
For sometimes he permits you to delay and you still don't miss God's best. God is very merciful.
நீங்கள் தாமதம் செய்து இருக்கும் பொழுது கூட தேவன் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார்.
See, in the days of Noah,
நோவின் நாட்களிலே
God told the people to repent.
ஆண்டவர் ஜனங்களை மனம் திரும்பும்படி சொன்னார்.
And then he told them in Genesis chapter 6.
ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே
he told Noah that I'm giving the world 120 years.
நோவா இடத்திலே சொன்னார், இந்த உலகத்திற்கு 120 நாட்கள் நான் நேரம் கொடுக்கிறேன்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
The last part.
கடைசி வார்த்தை.
120 years.
நாட்கள் 120 வருஷம்.
People did not know that. That's what he told Noah.
அதுதான் நோவாவின் இடத்திலே தேவன் சொன்னார்.
Oh, we don't even know whether he told Noah or whether God just said that to himself.
ஆண்டவர் தன்னிடத்தில் அதை பேசிக்கொண்டாரா அல்லது நோவாவின் இடத்தில் சொன்னாரா?
Because it only says there the Lord said.
இங்கு தேவன் இப்படி சொன்னார் என்று மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கிறது.
Doesn't say he said it to Noah.
அதை நோவாவின் இடத்தில் சொன்னார் என்று சொல்லப்படவில்லை.
But he determined in his mind.
ஆனால் தேவன் தன்னுடைய இதயத்திலே நிர்ணயம் செய்து கொண்டார்.
Maybe even Noah did not know it.
ஒருவேளை நோவாவுக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்.
But God determined in his mind.
ஆனால் தேவன் தன்னுடைய இதயத்திலே
நிர்ணயம் செய்து கொண்டார். I am going to ask these people to repent.
நான் இந்த ஜனங்களை மனம் திரும்பும்படி சொல்லப் போகிறேன்.
If they I'll give them 120 years.
நான் 120 வருடங்கள் அவருக்கு கொடுக்க போகிறேன்.
If they don't repent, I'll destroy the world by a flood.
அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் இந்த உலகத்தை
ஏனென்றால்
மூன்றாவது வசனம், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை.
Please remember that.
அதை கவனமாக
When the Holy Spirit speaks to you, he's not going to speak to you forever.
பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்பொழுது எப்பொழுதுமே அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்க மாட்டார்.
There's a time limit.
அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது.
Today it won't be 120 years because we don't live that long.
இந்த நாட்களிலே 120 வருடங்களாக இருக்காது. என்ன அவ்வளவு நாளும் வாழ்வதில்லை.
Those days they lived up to 900 years.
அந்த நாட்களிலே 900 வருடம் வரை வாழ்ந்தார்கள்.
So 120 years is like 8 or 10 years today.
அந்த 120 வருடங்கள் என்பது 8-10 வருடங்களுக்கு ஒப்பாக இருக்கலாம்.
Because today we live only up to 70 or 80.
இன்றைக்கு 70-80 வயது வரை தான் நாம் வாழ்கிறோம்.
So it's like 8 or 10 years today.
இந்த நாட்களிலே 8-10 வருடங்களுக்கு ஒப்பாக இருக்கு.
I'm saying I won't strive with this person forever.
இந்த மனிதனோடு நான் எப்பென்றைக்கும் போராட போவதில்லை.
I've been keeping on telling him to give up some sin in his life.
அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை விட்டுவிடும்படி நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
He's still playing the fool with it.
ஆனால் அதோடு இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறான்.
Okay, I'll bear with him. I'll give him 8 years, 9 years, 10 years.
நான் அவனோடு பொறுத்துக் கொள்கிறேன். 8 வருடம், 9 வருடம், 10 வருடம்.
And then finished.
அதற்கு பிறகு முடிந்துவிட்டது.
My spirit will not strive with man forever.
In aavi endrendrikkum manushanode poraaduvathillai.
So don't take advantage of God's long suffering.
தேவனுடைய பொறுமையை உங்களுக்கு சாதகமாய் நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள்.
Just because you have disobeyed 6-7 years and nothing has happened in your life.
6-7 வருடங்கள் தொடர்ந்து கீழ்ப்படியாமல் இருந்தும் கூட உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று.
I'm not talking about full time work or anything like that. Don't think of that.
முழுநேர ஊழியத்தை குறித்தோ அல்லது அப்படிப்பட்டதை குறித்து
நான் பேசவில்லை. I'm talking about sin.
நான் பாவத்தை குறித்து பேசுகிறேன்.
Is there some sin in your life God has been speaking to you for 6 or 7 years?
6-7 varudangalai ungalodu pesikondirukkira oru paavamana kaaryam ungalidathil irukkirada,
and you are just still playing the fool with it.
Adodu innum neengal velaiyadi kondirukkireergal,
not taking it seriously.
Andha vaarthai neengal jaakradhaya eduthukolla
maatheenga. Then to you I have to say in Jesus name,
naan ungalidathile yesuvin naamathil naan idhai solla vendum.
Thus said the Lord,
aandavar solgirar,
My Holy Spirit will not strive with you forever.
என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு எப்பொழுதும் போராடுவதில்லை.
There's a limit to it.
அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது.
That is the meaning of sinning against the Holy Spirit, which can never be forgiven.
அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்து மன்னிக்கப்பட முடியாமை என்பதற்கான.
That is not one action.
அது ஒரு கிரியையிலே நடப்பதல்ல.
It's an attitude.
அது மனப்பான்மை.
There are two types of sins, sins of action and sins of attitude.
இரண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது. கிரியையிலே செய்யப்படுகிற பாவம், மனப்பான்மையில் இருக்கிற பாவம்.
Telling a lie, that's a sin of action.
பாவம், பொய் சொல்வது கிரியையிலே நடப்பிக்கிற ஒரு பாவம்.
Slapping a man, that's action.
ஒரு மனிதனை அறைவது அது கிரியை.
Jealousy, that's a sin of attitude.
ஆனால் பொறாமை என்பது மனப்பான்மையில் இருக்கக்கூடிய பாவம்.
Bitterness is an attitude.
கசப்பு என்பது மனப்பான்மை.
Unforgiveness is an attitude.
மன்னிக்க முடியாது என்பது மனப்பான்மை.
There are sins of action and sins of attitude.
கிரியையிலே செய்யப்படுகிற பாவங்கள் இருக்கிறது, மனப்பான்மையில் இருக்கிற பாவங்கள் இருக்கிறது.
The sin against the Holy Spirit, which Jesus said will never be forgiven.
பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படாது என்று சொன்னது.
Sin of an attitude against the Holy Spirit, not an action.
பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக இருக்கிற மனப்பான்மை கிரியை அல்ல.
It's not just that you did it once and then you can never be forgiven.
ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட்டால் என்றென்றைக்கும் மன்னிக்கப்பட முடியாது என்பதல்ல.
There is no sin where you just do it once and God says I'll never forgive you.
ஒரு பாவத்தை நீங்கள் செய்துவிட்டு தேவன் உங்களை மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்வது.
But it's an attitude.
ஆனால் அது மனப்பான்மை.
See Matthew chapter 12.
மத்தேயு 12 அதிகாரத்திற்கு பாருங்கள்.
And Matthew 12 verse 32.
மத்தேயு 12 அதிகாரம் 32 வசனம்.
You speak a word against Jesus, it's forgiven.
இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசினால் அது மன்னிக்கப்படும்.
But you speak against the Holy Spirit, it will not be forgiven now or in the future.
பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்படுவது இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது.
So we need to understand that it's not just that I spoke one word.
ஒரு வார்த்தை நான் பேசுவது என்பது அர்த்தமல்ல.
If you read the context of the Pharisees' attitude against the Holy Spirit.
இங்க இந்த பின்னணியை வாசிக்கும் பொழுது அந்த பரிசேயர்களுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் இருக்கிற மனப்பான்மை.
They saw Jesus doing miracle after miracle after miracle and they kept on having the attitude, no, this is not God, this is not God, this is not God.
இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்த அவர்கள், இல்லை இது தேவன் இல்லை, இது தேவனிடத்தில் வந்ததல்ல என்ற மனப்பான்மை.
No, this is a demon, this is a demon, this is a demon.
இது பிசாசு, இது பிசாசு, இது பிசாசு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்.
He said, warn them, be careful.
அவர் சொன்னார், நீங்கள் ஆபத்து ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள்.
We can put it like this.
இப்படியா இதை பார்க்கலாம்.
Jesus saying there's a red line drawn in front of you.
உங்களுக்கு எதிராக ஒரு சிகப்பு கோடு போடப்பட்டிருக்கிறது.
And you are resisting the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்.
Okay, forgiven.
மன்னிக்கப்படுகிறீர்கள்.
In Noah's day that line was 120 years.
நோவாவின் நாட்களிலே அந்த கோடு 120 வருடங்களாக இருந்தது.
They went and went and went and went. They crossed the line and the flood came.
அவர்கள் போய் 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 அந்த கோட்டை தாண்டினார்கள், அந்த வெள்ளம் வந்தது.
They were all destroyed.
எல்லோருமே அழிந்து போனார்கள்.
Now today it's a much shorter time as I said.
இந்த நாட்களிலே அது இன்னும் குறுகிய காலமாக இருக்கு.
You resist.
நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
And every time you say no to the Holy Spirit, you're going closer and closer to that red line.
ஒவ்வொரு முறையும் பரிசுத்தாவிக்கு இல்லை என்று சொல்லும்போது அந்த சிகப்பு கோட்டிற்கு நேராய் அருகிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்.
Nothing has happened. So many years, 5-6 years have happened. Nothing has happened to me.
5-6 வருடங்களாய் நான் அப்படி செய்து கொண்டிருக்கிறேன். எதுவும் நடக்கவில்லை என்று போய் கொண்டிருக்கிறேன்.
Suddenly one day you cross the line.
திடீரென்று ஒரு நாள் அந்த கோட்டை நீங்கள் தாண்டி விடுகிறீர்கள்.
It's very dangerous.
ஆபத்தானது.
The Bible says in Hebrews 6, it is impossible to bring such a person to repentance.
வேதாகமம் எபிரேயர் 6 அதிகாரம் சொல்கிறது, அப்படிப்பட்ட மனிதன் திரும்ப மனம் திரும்புவது கூடாத காரியம் என்று.
It's quite a word there in Hebrews chapter 6.
எபிரேயர் 6 அதிகாரம் மிக யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை.
That if a person has rejected.
ஒரு மனிதன் தொடர்ந்து அதை புறக்கணித்துக் கொண்டிருக்கும் போது,
Hebrews 6 verse 4.
எபிரேயர் 6 அதிகாரம் 4 வசனத்தை
கவனியுங்கள். Here are people were enlightened.
இவர்கள் பிரகாசிக்கப்பட்ட ஜனங்கள்.
Verse 4, they tasted the heavenly gift.
நான்காம் வசனம், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள்.
Made partakers of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள்.
Tasted the word of God.
நல் வார்த்தையை ருசித்தவர்கள்.
Tasted the powers of the age of come.
இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தார்கள்.
All these things.
இது எல்லாமே
experience, tasted.
இது எல்லாமே ருசி பார்த்தவர்கள்.
And then fall away.
அதற்கு பிறகு அவர்கள் மறுதலித்து போனவர்கள்.
Impossible to bring them to repentance.
அவர்கள் திரும்பவும் மனம் திரும்புதல் கூடாத காரியமாக இருக்கிறது.
So that means they crossed the line.
ஏனென்றால் அந்த எல்லை கோட்டை அவர்கள் தாண்டி விட்டார்கள்.
Many people think, oh, have I crossed the line?
அநேகர் யோசிக்கிறார், நான் அந்த எல்லை கோட்டை தாண்டி விட்டேனா?
Have I sinned against the Holy Spirit?
பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேனா?
I get many emails like this.
அப்படி அநேக இமெயில்கள் எனக்கு வருகிறது.
Brother Zach, I don't know whether I've crossed the line, whether I've sinned against the Holy Spirit.
சகோதரன் ஜாக் அவர்களே, நான் அந்த எல்லை கோட்டை தாண்டி விட்டேனா அல்லது பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்தானா எனக்கு தெரியாது.
Can you tell me?
நீங்கள் சொல்லுங்கள்.
I said, I can tell you.
நான் சொல்ல முடியும்.
I don't know your life.
உங்களுடைய வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியாது.
I don't even know who you are writing this email to me.
இந்த இமெயில் எழுதுற நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது.
But I can tell you.
நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும்.
Here it says it's impossible for them to repent.
அவர்கள் மனம் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டது.
Ask yourself.
நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள்.
Do you have a desire today to turn from sin?
பாவத்திலிருந்து திரும்புவதற்கான விருப்பம் உங்களிடத்தில் இருக்கிறதா?
Then you have not crossed the line.
அப்பொழுது நீங்கள் அந்த எல்லை கோட்டை தாண்டவில்லை.
That means you still have a desire to repent.
இன்னும் நீங்கள் மனம் திரும்புவதற்கு விருப்பத்தோடு இருக்கிறீர்கள்.
When you cross the line, you will have no more desire to repent.
நீங்கள் அந்த எல்லை கோட்டை தாண்டுவீர்களானால் மனம் திரும்புவதற்கான விருப்பமே உங்களுக்கு
இருக்காது. It's the Holy Spirit who gives repentance.
பரிசுத்த ஆவியானவரே மனம் திரும்புதலை கொடுக்க முடியும்.
We can't produce repentance ourselves.
நாமே அந்த மனம் திரும்புதலை உண்டாக்க முடியாது.
We may think we have repented ourselves.
நம்முடைய சொந்தத்திலே நாம் மனம் திரும்பினோம் என்று நினைத்துக் கொள்ளலாம்.
But see what it says in Acts of the Apostles.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை என்ன சொல்கிறது என்றே கவனியுங்கள்.
In Acts of the Apostles we read.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம்.
Or chapter 11.
11ஆம் அதிகாரம்.
Verse 18.
18வது வசனம்.
God has granted to these people the repentance that leads to life.
அப்படி ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியருக்கு அருள செய்தார்.
Who gives that repentance?
அந்த மனம் திரும்புதலை கொடுப்பது யார்?
You may think you did it yourself.
நீங்கள் அதை நீங்களா செய்தீர்கள் நினைக்கலாம். இல்லை.
Repentance is a gift of God.
மனம் திரும்புதல் என்று தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு.
Let nobody think I repented.
நான் மனம் திரும்பினேன் என்று ஒருவரும் நினைக்க வேண்டாம்.
That is as foolish as saying I save myself.
நான் என்னை ரட்சித்துக் கொண்டேன் என்றதற்கு சொல்வதற்கான மதியீனமான காரியத்தை போன்றது.
I remember when God began to give me victory over sin.
என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பாவத்தின் மேல் ஜெயத்தை தர தொடங்கின பொழுது
I used to say I finally got victory over sin.
நான் இப்படியாய் சொல்வதுண்டு, கடைசியிலே பாவத்தின் மீது நான்
ஜெயித்தேன்.
இந்த பாவத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து.
The Lord said, don't say that.
ஆண்டவர் சொன்னார், அப்படி சொல்லாதே.
Don't say you got victory over sin.
எனக்கு உனக்கு அந்த ஜெயம் கிடைத்தது சொல்லாதே.
Say Jesus keeps me from falling.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை வீழ்ச்சியிலிருந்து அவர் காத்துக் கொள்கிறார்.
See this. Anywhere in the world it will fall down.
இந்த பேனா உலகத்தில் எங்கிருந்து நீங்கள் போட்டாலும் அது கீழே விழும்.
But there is a life in me that keeps it from falling.
ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அது விழாதபடி அதை தாங்கிக் கொண்டிருக்கிறது.
This cannot overcome gravity by itself.
அது புவியீர்ப்பு சக்தியை தன்னால் ஜெயிக்க முடியாது.
But I can keep it from falling.
ஆனால் நான் இதை கீழே விழாதபடி காத்துக்கொள்ள முடியும்.
That is how Jesus gives us victory.
அப்படித்தான் இயேசு கிறிஸ்து எனக்கு நமக்கு ஜெயத்தை தருகிறார்.
Some of you are not getting victory because you are trying to stand by yourself.
சிலர் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காததற்கான காரணம் உங்கள் பலத்திலே நீங்கள் நிற்க முயற்சிக்கிறீர்கள்.
You can try for 100 years you'll fall.
100 வருடங்கள் நீங்கள் முயற்சிக்கலாம் வீழ்ச்சியடைவீர்கள்.
Ask Jesus to keep you from falling into sin.
ஆண்டவரே பாவத்தில் விழாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று இயேசுவின் இடத்தில் கேளுங்கள்.
It was a great revelation for me to discover that.
அதை கண்டுபிடிப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளிப்பாடாக இருந்தது.
I thought I had got it.
ஆண்டவர் நான் வீழ்ச்சியடைந்தேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
The Lord said, I am keeping you from falling.
நீ வீழ்ச்சியடையாதபடி நானே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன்.
And if one day I become proud,
ஒரு நாள் நான் பெருமை அடையும் பொழுது,
I have not fallen for such a long time.
இவ்வளவு நாட்களாய் நான் வீழ்ச்சியடையாமல் இருந்திருக்கிறேன்.
Next moment I'll fall.
அடுத்த வினாடியே நான் வீழ்ச்சியடைவேன்.
Till the end of my life I have to say Jesus keeps me from falling.
என்னுடைய வாழ்க்கை கடைசி நாள் வரை இயேசு கிறிஸ்து நான் விழாதபடி என்னை காக்கிறார் என்று
சொல்லுவேன். So if God has helped you in some area.
ஆண்டவர் ஏதோ ஒரு பகுதியிலே உங்களுக்கு உதவி செய்திருந்தால்,
don't think you did it.
நீங்கள் செய்தீர்கள் என்று நினைக்காதீர்கள்.
Even your repentance is God gave it to you.
உங்களுடைய மனம் திரும்புதல் கூட தேவன் உங்களுக்கு கொடுத்தது.
So if you have a desire for repentance, that means you have not sinned against the Holy Spirit, that's for sure.
மனம் திரும்பக்கூடிய விருப்பமுடையவர்களா இருந்தால் நீங்கள் பரிசுத்தாவுக்கு விரோதமா இன்னும் அந்த பாவத்தை நீங்கள் செய்யவில்லை.
But don't take advantage of God's goodness.
ஆனால் தேவனுடைய நன்மையை சாதகமா எடுத்துக்கொள்ளாதே.
See, now you can stop sinning out of this fear that you may cross the red line.
அந்த எல்லை கோட்டை தாண்டி விடுவீர்கள் என்ற பயத்திலே நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கலாம்.
That's a good way to stay from sinning.
பாவத்திலிருந்து விலகி வாழ்வதற்கு ஒரு நல்ல வழி.
I may cross the red line, I'll go to hell.
நான் அந்த சிகப்பு கோட்டை தாண்டினால் நரகத்துக்கு போய் விடுவேன்.
Is the fear of going to hell a good way to prevent people from sinning?
நரகத்திலிருந்து போ, நரகம் போகாமல் இருப்பது ஜனங்கள் பாவத்திலிருந்து விலகி வாழ்வதற்கான ஒரு நல்ல வழியா?
Yes.
ஆம்.
The fear of hell,
அந்த நரகத்தின் பயம்,
fear of judgment,
அந்த நியாய தீர்ப்பின் பயம,
that is the old covenant way.
அது பழைய உடன்படிக்கையின் வழி.
The Lord told the Israelites,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னார்,
turn with me to Deuteronomy and 28.
உபாகமம் 28 ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்கள்.
In those days it was not the fear of hell.
அது அந்த நாட்களிலே நரகத்தின்
பயம் அல்ல. There was no understanding of heaven and hell in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே பரலோகத்தையும் நரகத்தையும் குறித்து தான்
very important to understand. There was very little understanding of heaven and hell in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்தவர்களுக்கு பரலோகம் நரகத்தை குறித்து கொஞ்ச வெளிச்சம்.
There was no understanding of God as a Trinity, Father, Son and Holy Spirit.
தேவன் திரித்துவ தேவனாய் இருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவியார் என்று
அறியாதிருந்தார். The Holy Spirit was not dwelling in people's heart. They could not understand these things.
பரிசுத்தாவியானவர் ஜனங்களுடைய இருதயங்களிலே வாசம் செய்யவில்லை, அதனால் அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை.
So the only way God could make people obey,
ஜனங்களுக்கு தேவன் எப்படி கீழ்ப்படியை செய்ய முடிந்தது
என்றால், was by earthly blessings.
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மூலமாய்.
So see Deuteronomy 28.
உபாகமம் 28 ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
If you are careful, verse 1, to obey all that I taught you.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் கட்டளைகளை நீ கவனமாய் இருக்கும்படிக்கு,
I will bless you in all these ways.
நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
And you read the whole thing.
அந்த முழு வசனத்தையும் வாசியுங்கள்.
There's no mention I'll take you to heaven.
நான் பரலோகத்திற்கு கொண்டு செல்வேன் என்ற வார்த்தை இல்லை.
No mention I will give you victory over sin.
பாவத்தின் மீது ஜெயம் தருவேன் என்ற வார்த்தை இல்லை.
No, not at all.
அதை குறித்து சொல்லப்படவில்லை.
No heaven, no victory over sin.
No, பரலோகமும் இல்லை, பாவத்தின் மீது ஜெயம்.
If you obey me,
நீங்கள் என்ன கீழ்ப்படிந்தால்,
I will make you the top nation in the world, like America, super power.
ஒரு வல்லமையுள்ள அமெரிக்கா போல ஒரு வல்லமையுள்ள தேசமாய் உங்களை மாற்றுவேன்.
Israel will be the super power in the world.
இஸ்ரவேல் தேசம் பூமியிலே மிக வல்லமையுள்ள தேசமாய் மாறும்.
That's what earthly people are looking for.
அதைத்தான் பூமிக்குரிய ஜனங்கள்.
And I will bless you.
நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
With what? Lord, victory over sin?
பாவத்தின் மீது ஜெயம்.
No. I will bless you in your earthly work in the city and in the country.
நீங்கள் பூமியிலே செய்கிற எல்லா காரியத்திலும் பட்டணத்திலும் வெளியிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
I will bless your children.
உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன்.
I will bless all your cattle because that's the way they earned money those days.
உன்னுடைய மாடுகளின் ஆடுகளை நான் ஆசீர்வதிப்பேன். அது நிமித்தமாய் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் வந்தது.
And your food, your basket, verse 5.
உன் ஐந்தாம் வசனம், உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிப்பேன்.
When you go out of your house, you'll be blessed. When you come back to your house, you'll be blessed, verse 6.
ஆறாம் வசனம், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
And all your enemies, the Assyrians, Syrians, Egyptians, they'll all be defeated.
உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எதிரிகள், அந்த எகிப்தியர், சிரியர் எல்லாருமே,
they come to fight against you one way, verse 7, they'll run away 7 directions.
அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு திரும்பி ஓடுவார்கள்.
And there'll be God will command the blessing on your barns.
உங்களுடைய களஞ்சியங்களின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார்.
In today's terms, that is like saying God will bless your business that you'll become a millionaire and a billionaire.
இன்றைய வார்த்தையின்படி சொல்லப்போனால், ஆண்டவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்து நீ ஒரு லட்சாதிபதியாய், கோடீஸ்வரனாய், நீ ஒரு கோடீஸ்வரனாய் மாறுவாய்.
That is the meaning of verse 8.
எட்டாம் வசனத்தின் அர்த்தம் அதுதான்.
And whatever you touch will be blessed.
நீ கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
Anything, any business you do, you'll get money.
எந்த வியாபாரம் நீ செய்தாலும் உனக்கு பணம் கிடைக்கும்.
And the Lord will keep you as a set apart, holy means set apart people for himself.
ஆண்டவர் உன்னை தன்னுடைய ஜனம் என்று பிரித்து அவர் உங்களை வைத்துக் கொள்வார்.
All the people in the earth will see, oh, how God has blessed these people.
அந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பார்கள், எப்படி தேவன் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்? பாவத்தின் மீது ஜெயத்தின் மூலமா? இல்லை.
They are still losing their temper and arguing and fighting with their wives at home. That still continues.
இன்றும் அவர் கோபப்படுகிறார்கள், வீட்டிலே மனைவியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அது தொடர்ந்து நடந்து
கொண்டிருக்கிறது.
அவர்கள் எதற்குமே அவருக்கு ஜெயம் கிடைக்கவில்லை.
They abound, verse 11, in prosperity.
ஆனால் அவர்களுக்கு செழிப்பிலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள்.
And many children, that was the mark of God's blessing those days.
அந்த நாட்களிலே அநேக பிள்ளைகளை பெற்றெடுப்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருந்தது.
Verse 11.
11வது வசனம்.
And their fields, they were all farmers. Rain came and they prospered in their farms. Verse 12.
12வது வசனம். அவருடைய நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, மழை வந்தது, அவர்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். They'll be head of all the nations in the world.
அவர்கள் உலகத்திலே எல்லா தேசத்திலும் மேலாய் வைக்கப்பட்டார்கள்.
14வது. Read the whole thing. There's not even one spiritual blessing there.
அங்கிருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும்
பார்க்க முடியாது. No victory over sin, no heaven.
நோ பரலோகத்தின் மீது பரலோகமோ அல்லது பாவத்தின் மீது ஜெயமோ சொல்லப்படவில்லை.
That is the Old Testament gospel.
அதுதான் பழைய உடன்படிக்கையின் சுவிசேஷம்.
That is being preached in many places today.
இந்த அநேக இடங்களில் அது பிரசங்கிக்கப்படுகிறது.
Prosperity, prosperity, prosperity and healing and health and all that.
செழிப்பு, 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 சுகம், ஆசீர்வாதம்.
Now if you don't obey.
ஆனால் இந்த நாளிலே நீங்கள் கீழ்ப்படியவில்லை.
Verse 15.
15வது வசனம்.
There's a big list of things all the way up to the end of that chapter.
அந்த அதிகாரத்தின் கடைசி வரை பெரிய பட்டியலே எழுதப்பட்டிருக்கிறது.
Right up to verse 68.
68வது வசனம் வரை.
54 verses.
54 வசனங்கள்.
But not one word about going to hell.
ஆனால் ஒரு வார்த்தை கூட நரகத்தை பற்றி பேச சொல்லப்படவில்லை.
That was not the threat in those days.
அவர்களுக்கு அந்த நாளிலே அது மிரட்டலா இல்லை.
What will happen?
என்ன நடக்கும்?
Verse 16, you'll be cursed.
நீ சபிக்கப்படுவாய்.
Verse 17, cursed, 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 cursed. 17,
18, 19. 18, 19. சபிக்கப்படுவாய், சபிக்கப்பட்டிருப்பாய, சபிக்கப்பட்டிருப்பாய்.
Verse 22, you'll have consumption and fever and all types of sicknesses.
உனக்கு உஷ்ணத்திலும் எரிபத்திலும் வறட்சியும் எல்லா விதமான வியாதிகளும் வரும்.
And your enemies will defeat you. Verse 25.
25வது வசனம். உன் எதிரிகள் உன்னை தோற்கடிப்பார்கள்.
Verse 27, in your body you'll get boils and tumors and madness and blindness. Verse 28.
பருக்களினாலும் மூளை வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார்.
You'll get engaged to a wife. Verse 30, and somebody else will violate her.
ஒரு பெண்ணை நீ நியமிக்கப்படுவார், ஆனால் வேறொருவர் அவளை எடுத்துக்கொண்டு போவார்.
Verse 35, you'll get boils in your knees and legs from which you cannot be healed.
உன் முழங்காலிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்தம் பருக்களினால்
வாதிப்பார். And your crops will be destroyed. Verse 42.
42வது வசனம். நிலத்தின் பலன் அழிக்கப்படும்.
You read the whole thing. I don't have time to read it.
அதை படிப்பதற்கு நேரமில்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள்.
It was all earthly curses, earthly blessings.
அது எல்லாமே பூமிக்குரிய சாபங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும்.
So they feared God and said, we better obey God.
அவர் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிவதே நல்லது என்று நினைத்தார்கள்.
Why did they obey God?
ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள்?
To get earthly blessings.
பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காய்.
Whenever you look for earthly blessings, you are under the old covenant.
எப்பொழுதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் வாழ்கிறீர்களோ நீங்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறீர்கள்.
Anybody who preaches to you that God will give you earthly blessings, he is preaching Deuteronomy 28, not New Testament gospel.
யாரெல்லாம் உங்களுக்கு தேவன் உங்களை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார் என்று பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் உபாகமம் 28வது அதிகாரத்திலிருந்து பழைய உடன்படிக்கையிலிருந்து பிரசங்கிக்கிறார்கள். புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷம் அல்ல.
You say you mean we will not be blessed in an earthly way? Is that how it is in the new covenant?
புதிய உடன்படிக்கையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காதா?
No.
இல்லை.
See Matthew 6:33. This is the blessing in the new covenant.
மத்தேயு 6:33 வாசியுங்கள். அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கு.
Seek God's kingdom first.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை
and his righteousness.
அவருடைய நீதியை தேடுங்க.
Not earthly prosperity and physical healing.
பூமிக்குரிய செழிப்பும் பூமிக்குரிய சுகமும் அல்ல.
Instead of earthly prosperity, seek God's kingdom.
பூமிக்குரிய செழிப்பை தவிர செழிப்புக்கு பதிலாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை.
Instead of physical healing, seek for righteousness in your life.
சரீர சுகத்தை அல்ல, தேவனுடைய நீதியை தேடுங்க.
What will you get?
நமக்கு என்ன கிடைக்கும்?
You'll get God's kingdom.
தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும்.
You'll get his righteousness.
அவருடைய நீதி கிடைக்கும்.
And you will get all the earthly things that you need.
உங்களுக்கு தேவையான எல்லா பூமிக்குரிய காரியங்களையும் தேவன் தருவார்.
The church will not be the super power in the world.
சபை வல்லமையாய் இந்த பூமியிலே வல்லமையுள்ளதாய் மாறாது.
No.
இல்லை.
But you will be free from worry.
நீங்கள் எல்லாவிதமான கவலையிலிருந்து விடுதலை
என்னத்தை
குடிப்போம், என்னத்தை உண்போம், என்ன ஜீவன் உடுப்போம் என்று
கவலைப்படாதீர்கள். என்னுடைய
பிள்ளைகள் எதை சாப்பிடுவார்கள், எப்படி வாழ்வார்கள், எதை உடுத்துவார்கள்?
God will take care of you and he'll take care of your children.
ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
If you seek his kingdom first.
அவருடைய ராஜ்யத்தை முதலாய் தேடுகிறீர்கள்.
You will not be the richest person in the world.
பூமியிலே நீங்கள் மிக ஐஸ்வர்யவானாய் மாற
மாட்டீர்கள். You will not even be the healthiest person in the world.
இந்த பூமியிலே நீங்கள் சுகமான ஆரோக்கியமான நபராயும் இருக்க
மாட்டீர்கள். Your children will not be the richest people in the world.
உங்களுடைய பிள்ளைகள் பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க மாட்டார்கள்.
They will not be the healthiest in the world either.
உலகத்திலும் அவர்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள்.
They will be righteous.
ஆனால் நீதியுள்ளவர்களாய் இருப்பார்.
And they will have God's kingdom.
அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கும்.
And they will have enough health and money to live in this world.
இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான பணத்தையும் ஆரோக்கியத்தையும்
அவர்கள் பெற்றிருப்பார். That is the new covenant blessing.
அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம்.
You know that too much money can ruin you.
அதிகமான பணம் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க முடியும் என்று தெரியுமா?
I've been a Christian for 58 years. 58 years I've been a Christian.
58 வருடங்களாய் நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன்.
And I've seen something.
நான் இந்த காரியத்தை பார்த்தேன்.
Some of the most spoiled children in the world are the children of rich people.
மிகவும் உலகத்திலே சீரழிந்து போன பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களுடைய பிள்ளைகள்.
They get everything on the table, they get everything they need because the parents have got such a lot of money.
பெற்றோர்களுக்கு அதிகமாய் பணம் இருப்பதினாலே அவர்களுடைய மேஜையிலே அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிறது.
They can go for a holiday to any country in the world.
உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டிற்கும் விடுமுறைக்கு அவர்கள் செல்ல முடியும்.
They can spend the money for anything. They can have expensive cars and everything.
பணத்தை எதற்கென்றும் அவர்கள் செலவழிக்கலாம். மிக விலை உயர்ந்த கார்களை அவர்கள் வாங்கலாம்.
Just see how spiritual such people are.
அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி எவ்வளவு ஆவிக்குரியவர்கள் என்று பாருங்கள்.
So don't look for wealth unless you want to spoil your children.
உங்களுடைய பிள்ளைகளை சீரழிக்க வேண்டும் என்றால் மாத்திரமே அந்த உலகப்பிரகாரமான செழிப்பை நீங்கள் நாடுங்கள்.
And some people say what can I do brother I'm having a good job and I'm getting a good salary you mean my children will all be spoiled?
நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம் சகோதரனே எனக்கு நல்ல வேலை இருக்கிறது நல்ல சம்பளம் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் சீரழிந்து போவார்களா?
My own sons asked me that question.
என்னுடைய சொந்த பிள்ளைகள் அந்த கேள்விகளை
கேட்டார்கள். When we brought up our four sons we had to struggle for every rupee.
நான் என்னுடைய நான்கு பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு பணத்திற்காக நாங்கள் போராட வேண்டியதாயிருந்தது.
My wife and I never went after money in our life.
நானும் என்னுடைய மனைவியும் பணத்திற்கு பின்பாய் போனதில்லை.
I can stand before God and say 58 years in my life I never went after money.
தேவனுக்கு முன்பாக இருந்து நான் சொல்ல முடியும் 58 வருடங்களாய் நான் பணத்திற்கு பின்பாக போகவில்லை.
We never start.
நாங்கள் பஞ்சத்திலே இல்லை.
We had 3 meals a day.
ஒரு நாளைக்கு 3 தரம் ஆகாரம் இருந்தது.
We never had to sleep on the streets.
நாங்கள் தெருவிலே படுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
God gave us enough but not plenty.
ஆண்டவர் தேவையானதை எங்களுக்கு தந்தார் அதிகமாக எங்களுக்கு தரவில்லை.
So we had to be very careful.
நாம்
children
எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்தோம்.
The younger boys had to wear the same dress that the older boys had.
அண்ணன்மார்கள் போட்ட அதே டிரெஸ்ஸை தம்பிமார்கள் போட வேண்டும்.
Even school uniform what the older boys had the younger boys will wear.
School uniform கூட அண்ணன்மார்கள் போட்ட அதே உடையை தம்பிமார்கள் போட வேண்டும்.
The shoes that the older boys had the younger boy would wear. That's how we lived.
அவர்கள் மூத்தவர்கள் அணிந்த ஷூவை இளைய தம்பிமார்கள் அணிந்து கொண்டார்கள்.
It was good.
அது நல்லது.
They learned how to be careful with money.
பணத்தை குறித்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்.
We couldn't spend for them like all the rich people's children who came to school.
ஐஸ்வர்யவான்களா அந்த பிள்ளைகள் வந்து அந்த பள்ளியிலே செலவழிப்பது போல அவங்களால செலவழிக்க முடியவில்லை.
So good for them.
அது அவர்களுக்கு மிக நன்மையா இருந்தது.
So now my children say.
இப்போது என்னுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள்.
Brother, Dad, we're not poor like you were.
அப்பா, உங்களைப் போல நாங்கள் வறுமையில் இல்லை.
What shall we do?
நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
I see you don't have to become poor in order to make your children spiritual.
உங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும்படி நீங்கள் ஏழ்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
You didn't run after money.
நீங்கள் பணத்திற்கு பின்பாய் ஓடவில்லை.
God blessed you with a good job and you earned some money.
ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதித்து சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்.
You don't have to give it up in order to make your children spiritual.
நீங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும்படி அதையெல்லாம் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை.
Teach your children to deny themselves.
உங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய சுயத்தை வெறுக்க அவர்களுக்கு கற்றுக்கொடு.
When they want something
அவர்களுக்கு ஏதோ ஒன்று தேவையா இருக்கும்
பொழுது
அவர்களிடத்தில் சொல்லுங்கள் இதை நீ வைத்துக் கொள்வதற்கான உனக்கு தேவைக்கும் அதிகமாக இருக்கிறது இது உனக்கு அவசியம்
இல்லை. They want something and the father says no.
அவர்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்பா இல்லை என்று
சொல்கிறார்.
அதுதான் அவர்களுடைய சுயத்தை அவர்கள் வெறுப்பு.
That is what makes a person spiritual.
அதுதான் ஒரு மனிதனை ஆவிக்குரியவனாக
மாற்றுகிறது.
வறுமை இல்லை.
Poverty spiritual means then all the beggars should be spiritual.
வறுமையில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்றால் பிச்சைக்காரர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க
வேண்டும். They are poor.
அவர்கள்
spiritual.
அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
It is not poverty that makes a man spiritual.
ஏழ்மை ஒரு மனிதனை ஆவிக்குரியவனாய் மாற்றாது.
It's not wealth that makes a person carnal.
ஒரு செழிப்பாய் ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை மாம்சத்துக்குரியவனாய் மாற்றாது.
It is denying yourself that will make you spiritual.
உங்க சுயத்தை வெறுப்பதே ஒரு மனிதனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறது.
Jesus said if you want to follow me become poor. No, he didn't say that.
இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ ஏழ்மையாய் மாற வேண்டும் என்று சொன்னாரா? இல்லை.
He said if you want to follow me deny yourself.
என்னை பின்பற்ற விரும்பினால் நீ உன்னை சுயத்தை வெறுக்க வேண்டும்.
So we don't preach in the church you must become poor to be spiritual.
நீ ஆவிக்குரியவனாய் மாறும்படி ஏழ்மையாய் மாற வேண்டும் என்று சபையிலே பிரசங்கிப்பதில்லை.
I mean, I have to say today, I'm not poor. I was once upon a time.
நான் இப்போ சொல்ல முடியும் இன்று நான் ஏழ்மையா இல்லை ஒரு காலத்தில் ஏழ்மையா இருந்தேன்.
I do a little business to support myself and that has prospered.
ஒரு சின்ன வியாபாரத்தை செய்கிறேன் அது செழிப்பாய் மாறி இருக்கிறது.
It's not because I went after money. God blessed it. That's all I can say.
நான் பணத்திற்கு பின்பாக போகவில்லை தேவனே ஆசீர்வதித்தார்.
But I don't have to say, oh, now I can't be spiritual because I got little more money than I had 40 years ago.
40 வருடங்களுக்கு முன்பாக இருக்கிறத விட அதிகமாக பணம் இருப்பதனால் இப்போது நான் ஆவிக்குரியவன் இல்லை என்று சொல்ல முடியாது.
I think I'm more spiritually minded today than I was 40 years ago.
40 வருடங்களுக்கு முன்பாக இன்று நான் இன்னும் ஆவிக்குரிய சிந்தையிலே
இருக்கிறேன்.
40 வருடங்களுக்கு முன்பாக இன்று இருப்பதை விட இப்போது நான் பரிசுத்தமாக
இருக்கிறேன். Because I've denied myself more.
ஏனென்றால் நான் அதிகமாக என் சுயத்திற்கு
நாம்
எல்லோருமே சரிசமமானவர்கள்.
You may be earning 10,000 rupees a month or 100,000 rupees a month.
ஒருவேளை நீங்கள் 10,000 ஒரு லட்சமோ சம்பாதிக்கிறவர்களா இருக்கலாம்.
That will not determine whether you are spiritual or carnal.
நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பது அது தீர்மானிக்காது.
What will determine is how much you deny yourself every day.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி சுயத்துக்கு மறுதளிக்கிறீர்கள் என்பதே அதுதான் அந்த காரியத்தை தீர்மானிக்கும்.
When you are tempted to be angry, you say no.
நீங்கள் கோபப்படும்படி சோதிக்கப்படுகிறீர்கள் இல்லை என்று சொல்வீர்கள்.
When you tempted to lust you say no.
இச்சிக்கப்படும்படி சோதிக்கப்படுகிறீர்கள் இல்லை என்று சொல்வீர்கள்.
When you tempted to grumble you say no.
முறுமுறுக்கும்படி சோதிக்கப்படுகிறீர்கள் இல்லை என்று சொல்வீர்கள்.
You think people who get 5000 rupees a month don't grumble and complain?
முறுமுறுக்காமல்
people who get 5000 rupees also grumble and complain.
5000 ரூபாய் வாங்குறவர்கள் கூட முறுமுறுக்கிறார்கள் குறை சொல்கிறார்கள்.
They may be poor.
அவர்கள் வறுமையில் இருக்கலாம்.
Maybe they get 2000 rupees a month.
ஒருவேளை 2000 ரூபாய் வாங்கலாம்.
You think they'll become spiritual?
அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறிவிடுவார்களா?
They grumble and complain they will not be spiritual.
அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் குறை சொல்வர்களாய் இருந்தால் ஆவிக்குரியவர்களாய் இருக்க மாட்டார்கள்.
Another person who gets 100,000 rupees a month.
ஒரு மனிதன் 100,000 ரூபாய் வாங்குகிறான்.
But he denies himself he'll be spiritual.
அவன் ஒவ்வொரு நாளும் சுயத்துக்கு மறிக்கிறான் அவன் ஆவிக்குரியவனாய் இருக்க முடியும்.
It is by denying yourself that you become follower of Jesus and spiritual.
சுயத்தை வெறுப்பதின் மூலமாய் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றுகிற சீஷனாய் இருக்க முடியும்.
That's what I told my children and that's what I tell you.
அதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன் அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன்.
So the question is it right to that the fire of hell will prevent me from sinning?
பாவத்தில் நரகத்தின் அந்த அக்னி பாவத்திலிருந்து என்னை விலக்கி வைப்பது சரியான காரியமா?
Yes.
நல்லது.
But that is the second best way.
ஆனால் அது இரண்டாவது சிறந்த முறையா இருக்க முடியும்.
Jesus did not say if you are afraid of hell keep my commandments.
இயேசு கிறிஸ்து நீங்கள் நரகத்திற்கு பயப்படுவீர்களானால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை.
That is a good way.
அது ஒரு நல்ல வழிதான்.
But Jesus said John 14:15.
யோவான் 14 அதிகாரம் 15
If you love me keep my commandments.
என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்.
Not if you don't want to go to hell keep my commandments.
நீ நரகத்துக்கு போக வேண்டாம் என்றால் என் கற்பனைகளை கைக்கொள்.
That is the second best way.
அது இரண்டாவது சிறந்த வழி.
Best way is
சிறந்த வழி என்ன?
If you love me keep my commandments.
என்னை நேசிப்பீர்கள் என்றால் என் கற்பனைகளை
கைக்கொள். There are two fires.
இரண்டு விதமான அக்னி.
One is the fire of hell.
ஒன்று நரகத்தின் அக்னி.
That can keep you from sinning.
அது பாவத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளும்.
There's another fire.
இன்னொரு அக்னி.
The fire of a fervent love for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கென்று தீராத ஒரு வாஞ்சை.
That fire also can keep you from sinning.
அந்த அக்னியும் உங்களை பாவத்திலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள முடியும்.
In the beginning
ஆரம்பத்திலே
you keep from sinning because of the fire of hell. That's good.
நரக அக்னியினாலே நீங்கள் பாவத்திலிருந்து விலகி இருக்கிறீர்கள் அது நல்லது.
We can say that is like school.
அது பள்ளிக்கூடத்தை போன்றது.
Then you go to college.
அதற்கு பிறகு கல்லூரிக்கு போகிறீர்கள்.
Where you keep from sinning because of the fire of love for Jesus.
இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த அன்பின் அக்னி நிமித்தமாக நீங்கள் பாவம்
செய்யாதீர்கள். So if you haven't gone to college at least study in school.
நீங்கள் கல்லூரிக்கு போகவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் பள்ளியிலே படியுங்கள்.
If you can't obey the commandments because you love Jesus fervently.
இயேசு கிறிஸ்துவை அதிகம் நேசிப்பதினாலே நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருந்தாலும்
at least obey the commandments out of the fear of the fire of hell.
அந்த நரக அக்னி நிமித்தமாவது நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்.
Jesus taught that.
அது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார்.
See Matthew chapter 5.
மத்தேயு 5 அதிகாரம்
in verse 22 Matthew 5:22
Matthew 5:22
If you are angry with your brother you will be guilty before the court.
நீ உன் சகோதரனிடத்திலே கோபித்துக் கொண்டால் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பாய்.
And if you say something that is in your heart
உங்களுடைய இதயத்திலே ஏதோ
ஒரு வார்த்தை and then from that anger from your heart comes out in your mouth with a few words
ஒரு சில வார்த்தையின் மூலமா அந்த கோபம் உங்கள் வாயில்
then you'll be guilty before the supreme court.
அப்பொழுது நீங்கள் நியாய ஆலோசனை
சங்கத்திற்கு some more comes out from your heart some more evil things against your brother
உங்கள் சகோதரனுக்கு விரோதமா இன்னும் அதிக தீமையான காரியங்கள் இதயத்திலே
then you can go to hell.
அதற்கு பிறகு நீங்கள் எரி நரகத்துக்கு போக
முடியும். Your anger can send you to hell.
உங்கள் கோபம் உங்களை நரகத்திற்கு எடுத்து செல்ல முடியும்.
So Jesus was saying
இயேசு கிறிஸ்து சொல்கிறார்
at least the fire of hell should keep you from anger.
நரக அக்னி உன்னை பாவத்தில் உன்னை கோபத்திலிருந்து தூரமாய் காத்துக்கொள்ளும்.
Jesus himself threatened people with hell if they get angry.
அவர்கள் கோபிக்கும் பொழுது நரகத்துக்கு போவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே ஜனங்களிடத்தில் சொன்னார்.
I am not afraid to tell people you'll go to hell.
நீ நரகத்துக்கு போவாய் என்று சொல்வதற்கு எனக்கு சொல்வதற்கு பயம் இல்லை.
That's the second best way of keeping from anger.
கோபத்திலிருந்து விலகி இருப்பதற்கு அது இரண்டாவது சிறந்த வழி.
But the best way is
ஆனால் சிறந்த வழி என்னவென்றால்
I love Jesus so much I don't want to get angry.
நான் அதிகமாக இயேசுவை நேசிப்பதனால் நாம் கோபப்படுவதில்லை.
Then I have come to college.
நான் அது கல்லூரியிலே வந்திருக்கிறேன்.
Otherwise I am in school.
இல்லை என்றால் நான் பள்ளியிலே படித்துக்
கொண்டிருக்கிறேன். At least let the fire of hell keep me from getting angry.
நரக அக்னியாவது நீங்கள் கோபப்படாமல் இருக்கும்படி உங்களை காத்துக்கொள்ள.
Jesus said
Yesu Christ
in verse 29.
29வது வசனத்தில்
verse 28.
28வது.
If you lust after a woman you're sinning.
நீங்கள் ஸ்திரீயை சீயோடு பார்க்கும்போது நீங்கள் பாவம் செய்கிறீர்கள்.
And so if your right eye makes you lust.
உன் வலது கை உன் வலது கண் உனக்கு இடர்ல் உண்டாக்கினால்
pull it out.
அதை பிடுங்கி எரிந்து
போடு. Otherwise verse 29 you'll be thrown into hell.
இல்லை என்றால் நீ எரி நரகத்துக்கு தூக்கி எறியப்படுவாய்.
If your right hand makes you sin in a sexual way.
உன்னுடைய வலது கரம் பாலியத்துக்குரிய பாவம் செய்யும்படியாய் உனக்கு இடர்ல் உண்டாக்கினால்
in a sexual way.
பாலியத்துக்குரிய பாவம் செய்யும்படியாய்
cut it off.
அதை வெட்டி போடு.
Otherwise verse 20-30 you can go to hell.
இல்லை என்றால் 30வது வசனத்தின்படி நீங்கள் நரகத்துக்கு
போவீர்கள். So the Lord is saying
ஆண்டவர் சொல்கிறார்
If you sin sexually you can go to hell.
நீங்கள் பாலியத்துக்குரிய பாவங்களை செய்வீர்கள் என்றால் நரகத்துக்கு
போவீர்கள். In your thoughts or with your hands.
உங்களுடைய சிந்தையிலோ உங்களுடைய கரத்தினாலோ.
So at least let the fear of hell keep you from dirty thoughts.
நரக அக்னியாவது அந்த அசுத்தமான எண்ணங்களிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்.
Not the best way.
அது சிறந்த வழி அல்ல.
Second best way.
இரண்டாவது வழி.
But some believers need the second best way.
ஆனால் சில விசுவாசிகளுக்கு அந்த இரண்டாவது வழி அவசியமாக இருக்கிறது.
Because they don't have the best way which is I love Jesus so I never want to have dirty thoughts.
நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன் அதனால் நான் அசுத்தமான எண்ணம் கொள்ள மாட்டேன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை.
All of you can choose.
நீங்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளலாம்.
You may start with the second best way. I am afraid of hell so I don't want to have dirty thoughts.
அந்த நரகத்துக்கு பயந்து இரண்டாவது வழியிலே நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
I don't want to go to hell so I don't want to get angry.
நான் நரகத்துக்கு போக விரும்பவில்லை அதனால கோபப்பட மாட்டேன்.
God wants you to move on from there.
அதிலிருந்து நீங்கள் மேலோங்கி போக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
The fire of hell prevents you from sin. Good.
நரக அக்னி உங்களை பாவத்திலிருந்து தடை செய்தால் நல்லது.
Move on from there to the fire of love for Jesus Christ.
அதிலிருந்து மேலோங்கி இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற ஆவியின் அக்னியால் நீங்கள் அதை விலக்கி விடுங்கள்.
Now I can say this today.
இந்த நாளிலே நான் சொல்ல முடியும்
I want to stay from anger not because God will punish me.
ஆண்டவர் என்னை தண்டிப்பார் என்பதனாலே நான் கோபத்திலிருந்து விலகி இருக்க விரும்பவில்லை.
But because I love Jesus.
நான் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதனாலே.
I don't want to lust with my eyes not because God will punish me.
எனக்கு தண்டனை கொடுக்கும் என்பதனாலே நான் கண்களால் இச்சிப்பதில்லை.
But because I love Jesus.
நான் இயேசுவை நேசிப்பதனாலே.
I have moved on from school to college.
நான் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு நான் முன்னேறி போயிருக்கிறேன்.
I'm not saying school is bad.
பள்ளி கெடுதா மோசமானதுன்னு சொல்லவில்லை.
Fear of hell is good. Jesus himself said that.
நரக அந்த நரகத்தின் பயம் நல்லது. இயேசுவே அதை சொன்னார்.
But it's not the best way.
ஆனால் சிறந்த வழி அல்ல.
The second best way.
அது இரண்டாவது
சிறந்த வழி. The best way is John 14:15.
சிறந்த வழி யோவான் 14:15.
If you love me,
நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால்,
keep my commandments.
என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்.
Don't get angry.
கோபப்படாதே.
Don't lust after women.
ஸ்திரீயை இச்சையோடு பார்க்காதே.
Speak the truth.
சத்தியத்தை பேசு.
Love your enemies.
உங்கள் எதிராளிகள் நேசியுங்கள்.
Bless those who curse you.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி.
Not because you're afraid of hell.
நீங்கள் நரகத்திற்கு பயப்படுவதனால் அல்ல.
If you always live afraid of hell.
எப்பொழுதே நரகத்துக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால்.
That's always like always being in the kindergarten.
அது எப்பொழுதே நீங்கள் ஆரம்ப பள்ளியிலே படிப்பது போல.
It's good you need kindergarten.
ஒரு ஆரம்ப பள்ளி அவசியமா இருக்கு.
Live there forever.
ஆனால் எப்பொழுதும் அங்கேயே தங்கி விடாதிருங்கள்.
Do you want your children to always be in kindergarten?
எப்பொழுதுமே உங்கள் பிள்ளைகள் ஆரம்ப பள்ளியிலே இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
How many of your children are so eager they must finish school and go to college.
அவர்கள் எவ்வளவு சீக்கிரமா பள்ளி முடித்து கல்லூரிக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
What about you yourself going from school to college spiritually?
நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு எப்பொழுது போக போகிறீர்கள்?
So remember there are two fires.
இரண்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு
விதமான fire of hell
நரக அக்னி
and the fire of a fervent love for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பின் அக்னி.
See in Song of Solomon
உன்னத பாட்டிலே
Song of Solomon is a picture of a bride and the bridegroom.
உனத பாட்டு மனவாளனும் மனவாட்டிக்கும் இடையில் இருக்கிற
The bridegroom is Jesus Christ.
அங்க இருக்கிற மனவாளன் இயேசு கிறிஸ்து.
And the bride is you and me.
நீங்கள்தான் நீங்களும் நானும் தான் மனவாட்டி.
So here it says
உனத பாட்டில் சொல்லப்படுகிறது
that in it talks about love like a fire.
அன்பு அக்னியை போன்றது என்று சொல்லப்படுகிறது.
Song of Solomon chapter 8.
உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம்
verse 6
ஆறாம் வசனம்.
He's talking about love.
அன்பை குறித்து பேசப்படுகிறது.
Put me like a seal over your heart, the bridegroom is saying.
அந்த மனவாட்டி சொல்கிறார்,
the bridegroom.
மனவாளன் சொல்கிறார், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல்,
Put me like a seal over your heart.
உமது இருதயத்தின் மேல் முத்திரையாய் போடும். உமது புயத்தின் முத்திரையை போல.
Because love is as strong as death.
நேசம் மரணத்தை போல் வலிது.
And in verse further, it the fire of love is like the flashes of fire, the very flame of the Lord.
நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதா இருக்கிறது, அதன் தணல் அக்னியிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது.
Jealousy spoken of here is the jealousy of love.
இங்கு சொல்லப்படுகிற அந்த நேசம் என்பது அன்பின் நேசம்.
Jealousy,
பொறாமை.
That means, you know, the bridegroom is so jealous for his bride that he doesn't want her to love anybody else. It's a good type of jealousy.
அந்த மனவாளன் தன் மனவாட்டி மேல் அவ்வளவு வைராக்கிய வாஞ்சையா இருப்பதினாலே வேற யாரையும் அவள் நேசிக்க கூடாது என்று விரும்புகிறான்.
I'm jealous for you that you must only love me.
நீ என்னை மாத்திரம்தான் நேசிக்க வேண்டும் என்று நான் உன்மேல் வைராக்கியமா இருக்கிறேன்.
You know, Paul said that for the Corinthians, I'm jealous for you with a godly jealousy.
Paul korinthiyai paathu sonnal devan nimittama na ungal mel vairagyam aayirukiren.
I want you to love only the Lord.
தேவனை ஆண்டவரை மாத்திரம் தான் நீங்க நேசிக்க
வேண்டும். Love the world or sin or anything.
உலகத்தையோ பாவத்தையோ நீங்க நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
That's the type of the jealousy of love spoken here.
அப்படிப்பட்ட அந்த நேச வைராக்கிய
அக்னி பற்றி. Such love is like a fire.
அது அக்னி ஜுவாலை போல் இருக்கிறது.
What type of fire is this?
அது எப்படிப்பட்ட அக்னியா இருக்கிறது?
Many verse 7, many waters cannot quench this fire.
திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது.
Rivers cannot quench it.
வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
Have you ever heard of a fire where you send a river and the fire is still burning, it burns up the whole river?
ஒரு பெரிய ஆற்றை அனுப்பி கூட அந்த நெருப்பை அணைக்க முடியாமல் எரிந்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன்.
When a house catches fire, people pour buckets of water.
ஒரு வீடு எரிந்து போகும்போது பக்கெட்டிலே தண்ணீரை ஊற்றுகிறார்கள்.
And the fire engines will come with a hose to put down that fire with
அந்த நெருப்பை அணைக்கிற பைப்பை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தண்ணீரை அதன் மேல் அடிக்கிறார்கள்.
But this fire is so strong that even if a river comes, the whole river will be burnt up.
இந்த அக்னி அவ்வளவு வலிமையானது, ஒரு தண்ணீர் ஆறு வந்தாலும் கூட அந்த தண்ணீர் ஆறு எரிக்கப்படும்.
We can say when Jesus was crucified.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது,
the rivers of Satan's hatred tried to but sent at him.
சாத்தான் தன்னுடைய பகையை ஆறுகளை போல் அவருக்கு விரோதமாய் அனுப்பினான்.
But the fire of Jesus love quenched rivers of hatred.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த அக்னியின் அன்பு அந்த பகை எல்லாவற்றையுமே அது மறைத்து போட்டது.
How do we know?
அது எப்படி நமக்கு தெரியும்?
Because at the end of all those rivers of hatred flung at him.
அவர் மேல் விரோதமாய் வந்த எல்லாவிதமான அந்த பகையின் ஆறின் மத்தியிலும்
He said, "Father, forgive them."
பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
Love quenched all those rivers of hatred.
அந்த அன்பு எல்லாவிதமான தண்ணீர்களை அவித்து போட்டது.
So love is a fire.
அன்பு தண்ணீர் ஆறை போன்றது.
Hell is a fire.
நரகம் ஒரு அக்னி.
You can stay away from sin out of the fear of the fire of hell.
அந்த நரகத்தின் அக்னிக்கு பயந்து நீங்கள் பாவத்திலிருந்து விலகி வாழலாம்.
Or you can stay away from sin because of the fire of the love of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பின் அக்னி நிமித்தமாய் நீங்கள் பாவத்திலிருந்து விலகி வாழலாம்.
So you must move on from the fear of hell to the fire of love for Jesus Christ.
அந்த நரகத்தின் அக்னியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த தனியாத அன்பின் அக்னிக்கு நேராய் நீங்கள் மேலோங்கி போக வேண்டும்.
See, the danger of just fire of hell is you may live before the face of man.
நீ அந்த நரக அக்னிக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை மனிதர்களுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கைக்கு அது ஒத்ததாக இருக்கும்.
Or it's like a child who's always afraid Daddy will punish me, so I shouldn't do this.
ஒரு குழந்தை என்னுடைய தகப்பனார் என்னை தண்டிப்பார் என்ற பயத்திலே அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
I think many of you are living in that type of fear of God.
நான் நம்புகிறேன் உங்களில் அநேகர் அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
That's good.
அது நல்லது.
But it's the second best.
ஆனால் இரண்டாவது சிறந்த வழி.
If I do this, God will punish me.
இதை நான் செய்தால் தேவனை தண்டிப்பார்.
So I better obey God.
நான் தேவனுக்கு கீழ்ப்படிவது நல்லது.
Good.
நல்லது.
But move on from there.
ஆனால் அதிலிருந்து மேலோங்கி
to the real fire.
அந்த உண்மையான அக்னிக்கு.
I love Jesus Christ.
நான் இயேசுவை நேசிக்கிறேன்.
And I never want to hurt him.
நான் அவரை காயப்படுத்த விரும்பவில்லை.
See, one is the fear that God may hurt me.
ஆண்டவர் என்னை காயப்படுத்துவார் என்பது ஒரு பயம்.
And the other is the fear that I may hurt God.
நான் அவரை காயப்படுத்தி விடுவேனோ என்ற பயம் இன்னொரு பயம்.
How can I hurt God?
எப்படி நான் தேவனை காயப்படுத்த முடியும்?
How can you hurt your father?
எப்படி உங்களுடைய தகப்பனை நீங்கள் காயப்படுத்த முடியும்?
Not by slapping him.
அவரை அறைவதினால் அல்ல.
You hurt your father by doing something that will bring dishonor to your father's name.
அவருடைய தகப்பனுடைய பெயரை கனவீனப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்வதின் மூலமாய் அவரை காயப்படுத்த முடியும்.
If my child behaves badly in school, he has hurt me.
என்னுடைய மகன் என்னுடைய பள்ளியிலே அவன் மோசமாய் நடக்கும் பொழுது அவன் என்னை காயப்படுத்துகிறான்.
I don't want my children to always fear daddy will punish me, so I better do what's right.
என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதே என் அப்பா என்னை தண்டிப்பார் அதனால நான் எப்பொழுதே சரியானதை
செய்ய வாழ விரும்பவில்லை. 6 7 10 years old.
அது 6 7 8 வயதா இருக்கும்போது சரியாயிருக்கும்.
But I don't want my 20 year old son thinking daddy will spank me, so I better not do wrong.
20 வயதா இருக்கிற என்னுடைய மகன் என் அப்பா என்னை அடிப்பார் அதனால நான் சரியாய் காரியத்தை செய்வேன் என்று சொல்ல விரும்பவில்லை.
You want your 20 year old son to say I don't want to hurt my father by doing anything wrong.
20 வயது ஒரு பையன் என்னுடைய அப்பாவை காயப்படுத்தும்படி நான் எந்த காரியத்தையும் நான் செய்ய விரும்பவில்லை.
That is the type of fire we need in our heart.
அப்படிப்பட்ட அக்னி தான் நம்முடைய இருதயத்துக்கு அவசியமாக
இருக்கும். Love for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நேசம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to be gripped by these truths.
இந்த சத்தியத்தினால் நாங்கள் பிடிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும்.
Not just to understand these as nice thoughts.
நல்ல ஆலோசனைகளாய் சிந்தையிலே வைத்துக்கொள் அறிவிலே புரிந்துகொள்வதல்ல.
But to be gripped in our hearts.
எங்களுடைய இருதயத்தினால் நாங்கள் பிடிக்கப்படத்தக்கதாய்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில்.
ஆமென்.
ஆமென்.